அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இந்தியாவின் கிழக்கு கரையோர பகுதிகளில் மணிக்கு 180 km வேகத்தில் தாக்கிய ஹுத்வித் புயலின் சேதங்கள் குறித்த செய்திகள்.
நிறைய ரோட்ஸ் எல்லாம் ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு இந்த ட்ரீ ஸ்பெல்லிங்னால. செகண்ட் திங் என்னமோ பவர் லைன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அனதர் திங் இஸ் ரெயின் ஆகுது. மார்னிங்ல இருந்து ஹெவி ரெயின்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு கம்பைன்டு இஃபெக்ட் இருக்கு.
3 பயணமாக இலங்கை வடபகுதிக்கு சென்றிருக்கும் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ வடமாகாணத்தில் 20,000 பேருக்கு காணி அனுமதி பத்திரங்களை வழங்கியிருப்பது தொடர்பான செய்திகள்.
எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கிறது, வைக்கோல் பட்டியல் இருக்கக்கூடிய நாய் வைக்கோல் தின்பதும் இல்லை, வைக்கோல் தின்கின்ற அந்த மாடுக்கு கொடுப்பதும் இல்லை என்று.
நினைவாக நாகரிக கோமாளிகள் தொடரின் 25 நிறைவு பகுதி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் பூபால் ரத்னம் சீவகன்.
இபோலா நோயால் பாதிக்கப்பட்டிருந்த லைபீரிய நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை அளித்து வந்த அமெரிக்க மருத்துவ பணியாளர் ஒருவருக்கு தற்போது இபோலா தொற்று இருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு வெளியில் இபோலா நோய் தொற்று வந்திருக்கக்கூடிய 2 நபர் இந்த டல்லஸ் சுகாதார பணியாளர் தான். பாதுகாப்பு ஆடையை முழுமையாக அணிந்திருந்தும் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான செயல் விதிகளை முழுமையாக கடைபிடித்திருந்தும் இந்த மருத்துவ பணியாளருக்கு இபோலா வந்திருப்பது பெரிய கவலையை தந்திருக்கிறது என டெக்சஸ் மாகாண சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
This healthcare worker had been under the self-monitoring regimen prescribed by the CDC.
தற்போது இந்த மருத்துவ பணியாளரின் வீடு வெளியுலகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. லைபீரியாவிலிருந்து அமெரிக்கா வந்திருந்த தாமஸ் டன்கன் கடந்த புதன்கிழமை இறந்திருந்தார். அமெரிக்காவில் இபோலா வந்ததாக கண்டறியப்பட்ட முதல் நபர் இவர்தான்.
சியரோலியோனில் ஆரம்பத்தில் இபோலா கண்டுபிடிக்கப்பட்ட கிழக்கு மாவட்டங்களான கினிமா மற்றும் கைலஹுன் ஆகியவற்றை விட இப்பொழுது தலைநகர் ஃப்ரீ டவுன்லேயே அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுவதாக அங்கிருக்கும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மக்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களில் ஒருவகை அச்சம் மற்றும் கவலை உணர்வு காணப்படுவதாக ஃப்ரீ டவுனுக்கான பிபிசி செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டுக்கு சிகிச்சை வசதிகளும் ஆட்களை தங்க வைப்பதற்கான நிலையங்களும் மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுவதாக ஒரு சுகாதார செயற்பாட்டாளர் தெரிவித்திருக்கின்றார். சீனா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளிலிருந்து 100 மருத்துவர்கள் ஏற்கனவே அங்கு போய் சேர்ந்து விட்டார்கள். 750 படையினரை அனுப்பப்போவதாக பிரிட்டன் கூறியிருக்கின்றது.
ஈராக்கில் கொந்தளிப்பு மிக்க அன்பார் மாகாணத்தின் காவல்துறை தலைமை அதிகாரி சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த குண்டொன்றில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். பிரிகேடியர் ஜெனரல் அகமது அல் துலேமின் வாகன தொடரணி மாகாண தலைநகர் ரமாதிக்கு வடக்கே சென்று கொண்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பு நடந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். ரமாதி நகரில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளை எதிர்த்து சண்டையிடுவதற்காக 2,500 தன்னார்வலர்களுக்கு 2 ராணுவ பயிற்சி வழங்கி விசேட படைப்பிரிவு ஒன்றை உருவாக்கப் போவதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். பாக்தாதுக்கு வடக்கே குர்து கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரா டபா என்ற ஊரில் 3 கார் குண்டுகள் வெடித்ததில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பான்மையானோர் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக சண்டையிட தமது பெயர்களை பதிந்து கொள்ள வந்தவர்களாவர்.
எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் நடந்த முக்கிய கொடைகாலியடி மாநாட்டில் போது காசாவின் மீள் கட்டுமானத்துக்காக 100 டாலர்களை வழங்க வளைகுடா நாடான கட்டார் உறுதி வழங்கியிருக்கின்றது. காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தீவிரவாத அமைப்பான ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த அண்மைய 7 மோதல்களின் பொழுது ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்ய 400 டாலர்கள் தேவை என்று பாலத்தின் அதிபர் மஹமூத் அப்பாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்தே இது நடந்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் பாலத்தினத்துக்கும் இடையில் 2 தான் தீர்வு என்ற விடயத்தில் வலியுறுத்துகின்ற வாதம் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது என்று அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி கூறியிருக்கின்றார். அமைதி பேச்சுகளுக்கு 2 தரப்பிலுமிருந்து புதிய அக்கறைகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
சிரியாவில் நாடெங்கிலுமாக கடந்த 2 அரசாங்க படையினர் 50 மேற்பட்ட வான் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக லண்டனிலிருந்து செயல்படும் சிரியன் ஆர்வலர் குழு ஒன்று தெரிவித்திருக்கிறது. இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவின் நிலைகள் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நாட்டின் வடபகுதியிலும் சிரியன் வான்படை குண்டுகளை வீசியிருப்பதாக அது தெரிவிக்கிறது. மிகப்பெரிய அளவில் வெடிக்கக்கூடிய பீப்பாய் குண்டுகளை நகரங்களின் மீதும் ஊர்களின் மீதும் சிரியாவின் விமானப்படை வீசியதில் சிவிலியன்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாக மனித உரிமை உரிமைகளுக்கான சிரியன் கண்காணிப்பு மையம் என்ற இந்த ஆர்வலர் குழு தெரிவித்திருக்கிறது.
ஜப்பானின் தென்கு பிராந்தியத்தில் ஒக்கினாவா தீவுகளில் கடும் புயலுடன் கூடிய மழையை ஏற்படுத்திய வாங்குவாங் சூறாவளி தற்பொழுது வடக்காக கியூஷோ தீவையும் ஜப்பான் பெருநிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதில் 30 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சக்திமிக்க ஹூத்ஹூத் புயல் இந்தியாவின் கிழக்கு கரையோரப் பகுதிகளை தாக்கியிருக்கிறது. ஆந்திராவில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதில் மரங்கள் வேரோடு பிடுங்கி எரியப்பட்டிருப்பதோடு மின்கம்பிகள் துண்டிக்கப்பட்டு கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. 6 பேர் உயிரிழந்திருப்பதாக இதுவரை வந்திருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காற்றின் வேகம் குறைந்து வர ஆரம்பித்திருக்கிறது என்றாலும் தொடர்ந்து சில நாட்களுக்கு கடுமையான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
புயலின் கண் என்று சொல்லப்படுகின்ற ஹுத்ஹுத் புயலின் மையப்பகுதி ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினம் அருகே ஞாயிற்றுக்கிழமை காலை கரையை கடந்திருக்கிறது. புயல் தாக்க ஆரம்பித்திருந்த அந்த நேரம் பற்றி விசாகப்பட்டினத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளர் நரசிம்மம் யுவராஜ் பிபிசியிடம் பேசினார்.
We had this hundred cyclone hitting us in the morning around 10:25 AM our Indian Standard Time and at that point of time we had
ஹுத்ஹுத் புயல் இந்திய நேரப்படி காலை 10:25 தாக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 205 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. நகரம் முழுக்கவுமே இந்த வேகத்தில் தான் காற்று வீசியிருந்தது. ஆனால் காலை 4 மணியிலிருந்தே காற்றின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்தது. ஊர் முழுக்க பெரிய அளவில் மரங்கள் சாய்ந்திருக்கின்றன என்றார் மாவட்ட ஆட்சியாளர் நரசிம்மம் யுவராஜ். மரங்கள் சாய்ந்ததை தாண்டி கட்டிடங்கள், மின் விநியோக கட்டமைப்பு, தொலைத்தொடர்பு கட்டமைப்பு போன்றவற்றுக்கும் பெருத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. விசாகப்பட்டினத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் பற்றி அங்கு இருக்கின்ற டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை செய்தியாளர் நிலேஷ் விஜயகுமாரிடம் கேட்டேன்.
டேமேஜ் என்ன சொன்னா, இப்போ வைசாக் இஸ் அ வெரி கிரீன் சிட்டி, நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. சோ இட் ஹஸ் ஆக்சுவலி பிகம் அ பேன் டுடே. நிறைய ரோட்ஸ் எல்லாம் ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு, எல்லாம் சோக் ஆயிடுச்சு ரோட்ஸ் எல்லாம் இந்த ட்ரீ ஸ்மெல்லிங்னால. செகண்ட் திங் என்னமோ பவர் லைன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நிறைய பிளேசஸ்ல எலக்ட்ரிக் போல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, எலக்ட்ரிக் பவர் லைன்ஸ் எல்லாம் ஸ்னாப் ஆயிடுச்சு நிறைய இடத்துல. அனதர் திங் இஸ் ரெயின்ஸ், கண்டினியூஸ் ரெயின் ஆகுது, மார்னிங்லேருந்து ஹெவி ரெயின்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு கம்பைன்டு இஃபெக்ட் இருக்கு இந்த என்டையர் சிட்டியில. Because of the cyclone, communication networks nariya affect aayirukku. We reporters naanga report pannano yaarana government authorities oda pesna edana damage estimation kosaro illa plans kosaro to rescue plans like kekala sonna main issue, main backlog has been communication networks down irukku. Morning la inda inda mobile towers nariya edathala damage aayirukku. So even private mobile networks are not working. So office la irukkar landline you are trying to use, and the biggest handicap is yarkana call pannittu information eduthukana sonna even we reporters are facing difficulty
endrar seidhiyalar Nilesh Vijayakumar. இந்த புயலை எதிர்பார்த்து ஆந்திரம் மற்றும் ஒரிசாவின் கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளிலிருந்து 300,000+ அதிகமானோர் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருந்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவும் உறைவிடமும் வழங்குவதற்காக 100,000+ நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உதவுவதற்கென விசேட அணியினர் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய பேரிடர் கால உதவிப்படையைச் சேர்ந்த அனில் ஷெகாவத் பிபிசியிடம் தெரிவித்தார்.
And we are all set to prepare it, and NDRF is there, and we have sent around 42 teams.
புயல் வீசும் இடங்களுக்கு தேசிய பேரிடர் உதவிப்படையின் அணியினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 42 அணிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவற்றில் மொத்தத்தில் 2,000 மீட்பு பணியாளர்கள் இருக்கின்றனர் என்றார் அனில் ஷெகாவத். இந்தியாவில் தற்போது நெருக்கடிகால ஆயத்த பணிகளில் கணிசமான முன்னேற்றம் காணப்படுவதாக புயல் வீசும் பிராந்தியத்தில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
செய்திகளை தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். 3 பயணமாக இலங்கை வடபகுதிக்கு சென்றிருக்கும் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ வடமாகாணத்தில் 20,000 பேருக்கு காணி அனுமதி பத்திரங்களை வழங்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இன்று 20,000 பேருக்கு 20,000 காணி அளிப்பு கிராண்ட்ஸ், காணி அனுமதி பத்திரம் பெர்மிட்ஸ் எல்லாம் வழங்குகிறோம். அது மட்டுமல்ல, பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களிடம் கொள்ளை அடித்த தங்கமும் ரத்தனப்படும் பலருக்கு இன்று நாம் திருப்பி வழங்குகிறோம்.
மூன்று நாள் விஜயமாக வடபகுதிக்கு சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கிளிநொச்சியில் நடைபெற்ற பொது வைபவம் ஒன்றில் உரையாற்றிய போது இவ்வாறு தமிழில் தெரிவித்திருக்கின்றார். தனிநாடு கேட்டு போராடி வந்த விடுதலை புலிகள் கிளிநொச்சியை தலைநகராக கொண்டு சிவில் நிர்வாகம் ஒன்றை நடத்தி வந்தார்கள். அந்த கட்டமைப்பில் அரச வங்கிகளை ஒத்ததாக செயற்பட்டு வந்த வங்கிகளில் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் அடகு வைத்திருந்த பெருமளவு தங்க நகைகள் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரால் மீட்கப்பட்டிருந்தன. யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்களாக அது பற்றி அரசாங்கம் எதுவுமே பேசாதிருந்த பின்னணியில் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை உரியவர்களிடம் வழங்குவதாக குறிப்பிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று 25 பேருக்கு தங்க நகைகளை வழங்கியிருக்கின்றார். அத்துடன் யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 1218 பேருக்கு இழப்பீட்டு தொகையாக 115 மில்லியன் ரூபாயையும் அவர் வழங்கியிருக்கின்றார். கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தின் விசேட அரங்கில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யுத்தத்தின் பின்னர் புனர்வாழ்வு புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் 33,000 மில்லியன் ரூபாய் செலவிட்டிருக்கின்றது என குறிப்பிட்டார். ஆனால் வடமாகாணத்தில் நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று குற்றம் சுமத்தினார். அத்துடன் வடமாகாண முதலமைச்சர் தனது விஜயத்தின் போதான நிகழ்வுகளுக்கு சமூகம் அளிக்காதது பற்றிய ஏமாற்றத்தையும்
வெளிப்படுத்தினார்.
எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கிறது, வைக்கோல் பட்டையில் இருக்கக்கூடிய நாய் வைக்கோல் தின்பதும் இல்லை, வைக்கோல் தின்கின்ற அந்த மாடுக்கு கொடுப்பதும் இல்லை என்று. எனவே யாருக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பொறுப்பு கொடுத்தீர்களோ அவர்கள் அதை செய்வதும் இல்லை, வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு அதை கொடுப்பதும் இல்லை. எனவே உங்களுடைய அந்த தலைவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அரசியல் வேறு, அபிவிருத்தி என்பது வேறு, இதை இரண்டையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். எனவே அபிவிருத்தி வேலைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அடித்து சொல்ல வேண்டும்
என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்காக பலரும் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட்டமைப்பினரும் நாடுகடந்த ஈழ அரசாங்கத்தை நிறுவியிருப்பவர்களும் தனிநாடு அமைப்பதற்கான முயற்சிகளை கைவிட்டால் ஜனாதிபதி ஆட்சி முறை முடிவுக்கு வந்துவிடும் என்று குறிப்பிட்டார்.
இந்த
தமிழ் தேசிய கூட்டமைப்பும் டயஸ்போராக்களும் அவர்கள் புறம்பான வேறொரு நாட்டை ராஜ்யத்தை உருவாக்குவதையும் விட்டுவிட்டு அவர்கள் பிரிவினைவாதத்தை விட்டுவிட்டு அவர்கள் எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கின்றார்களோ அந்த நேரத்திலே நிச்சயமாக இந்த ஜனாதிபதி முறையிலே இருக்கக்கூடிய எதையும் மாற்றுவதற்கு வேறு எவரை விட நான் தான் முதலாவதாக தயாராக இருப்பேன் என்பதை கூறி வைக்க விரும்புகிறேன்
என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள்.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து அறிவியல் தொடர்பான செய்தி ஒன்று. Type 1 Diabetes என்று அழைக்கப்படும் முதல் ரக நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்கான புதியதொரு வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை சாதித்திருப்பதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து BBC-யின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாரரட்டம் சீவகன்.
Type 1 Diabetes என்று அழைக்கப்படுகின்ற முதலாவது வகை நீரிழிவு நோயை சுகப்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அண்மை காலத்தில் உலக விஞ்ஞானிகள் பெரும் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றார்கள். உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்ட கலங்களை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நிர்மூலம் செய்வதால் இந்த வகை நீரிழிவு நோய் வருகின்றது. Type 2 Diabetes அதாவது இரண்டாவது வகை நீரிழிவு நோயிலிருந்து இது வேறுபட்டது. அது பெரும்பாலும் சீரற்ற வாழ்க்கை முறையால் வருவதாகும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு ஒன்று ஆய்வுக் கூடத்தில் குருத்து கலங்களிலிருந்து பல மில்லியன் கணக்கான கலங்களை உருவாக்குவதில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள். கணையத்தில் இருக்கின்ற பீட்டா கலங்கள் இன்சுலினை சுரக்கின்றன. அந்த இன்சுலின் இரத்தத்தில் இருக்கின்ற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகின்றது. ஆனால் உடலின் நோயெதிர்ப்பு சக்தியானது சிலருக்கு அவர்களது கணையத்தில் இருக்கின்ற பீட்டா கலங்களை அழித்து விடுகின்றது. இதனால் அவரது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்கடங்காது போய் இதனையே Type 1 வகை நீரிழிவு அதாவது முதலாவது வகை நீரிழிவு நோய் என்று கூறுகின்றார்கள். பேராசிரியர் டவுட் மெல்டன் தலைமையிலான ஹார்வர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு 23 வருடங்களுக்கு முன்னதாக இந்த முதலாவது வகை நீரிழிவு நோய்க்கான சிகிச்சையை கண்டுபிடிக்கும் முயற்சியை ஆரம்பித்தது. பேராசிரியர் டவுக் அவர்களின் மகனுக்கு இந்த நோய் இருந்ததை அடுத்து அவர் இந்த ஆராய்ச்சி ஆரம்பித்தார். பின்னர் அவரது மகளுக்கும் அந்த நோய் வந்துவிட்டது. நோய் எதிர்ப்பு சக்தியால் அளிக்கப்பட்ட 15 கோடி பீட்டா கலங்களுக்கு மாற்றீடான கலங்களை குருத்துக்கல தொழில்நுட்பத்தின் மூலம் அவர் தயாரித்தார். ஒரு வகை நுட்பமான ரசாயனங்களின் கலவை கருக்குருத்துக்கலங்களை பீட்டா கலங்களாக மாற்றுகின்றது என்று அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். சோதனை எலிகளில் இந்த கலங்களை பரிசோதித்த பொழுது அவை இன்சுலினை உற்பத்தி செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. அது பல மாதங்களுக்கு சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்தியது. சாத்தியம் என்று நாம் எப்பொழுதும் நினைத்தால் அதனை ஒரு நாள் சாத்தியமாக்கலாம் என்று தனது சோதனை குறித்து டாக்டர் மெல்டன் கூறியிருக்கின்றார். இந்த விஷயத்தில் நாம் இறுதி வெற்றியை காண்பதற்கு மருத்துவ ரீதியாக இன்னமும் ஒரு படி முன்னேறியாக வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பை முதலாவது வகை நீரழிவு நோயை முற்றாக குணமாக்குவதற்கான திசையில் ஒருபடி முன்னேற்றமாக கருதலாமே ஒழிய இதுதான் இறுதி தீர்வு என்று கருத முடியாது என்று இந்த சோதனைக்கு நிதி வழங்கிய தொண்டு நிறுவனமான JDRF-இன் சாரா ஜான்சன் BBC-யிடம் கூறியிருக்கின்றார்.
BBC-யின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC-யின் தமிழோசை.
இந்தோனேஷியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குகை ஓவியங்கள் மனித வரலாற்றில் ஓவியம் என்கிற கலை வடிவம் தோன்றிய காலம் எது என்பது தொடர்பில் இதுவரை நிலவி வந்த கருத்தாக்கத்தை தலைகீழாக மாற்றியமைத்திருக்கிறது. இதுகுறித்து BBC-யின் பல்லப் கோஷின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
உலகில் இதுவரை மிகவும் பழமையான குகை ஓவியங்கள் மேற்கு ஐரோப்பிய பிராந்தியத்திலிருந்தே கிடைத்திருக்கின்றன. ஆனால் இந்தோனேசியாவின் சுலவேசி தீவில் காணப்படுகின்ற குகை ஓவியங்களும் அந்தளவுக்கு பழமையானவைதான் என்கின்ற புதிய தகவல் ஓவிய ஆய்வாளர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உலகில் ஓவியக்கலை எப்படி தோற்றம் பெற்றது என்பது தொடர்பில் இதுவரை இருந்து வந்த சிந்தனைகளுக்கெல்லாம் புதிய விளக்கத்தை இதன் மூலம் பெற முடிந்திருக்கிறது. மனிதனின் கை அச்சுக்களை குகை சுவர்களில் வரைந்திருக்கின்ற இந்த ஓவியங்களின் மீது வளர்ந்திருக்கின்ற படிமங்களின் வயதை ஆஸ்திரேலியாவையும் இந்தோனேசியாவையும் சேர்ந்த விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றார்கள். அக்காலத்து மனிதர்கள் தமது கைகளில் புறப்பகுதியில் வர்ணங்களை பூசிக்கொண்டு குகைகளின் சுவர்களில் அவற்றை பதித்து வாயினால் கவனமாக ஊதி தமது கைகளை அங்கே அச்சு பதித்திருக்கிறார்கள். அத்தோடு இங்கு மனித உருவங்களும் இந்த தீவுக்கே உரித்தான காட்டு மிருகங்களின் படங்களும் வரையப்பட்டிருக்கின்றன. இந்த ஓவியங்களின் வயதை கணித்திருக்கின்ற ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்தில் இருக்கின்ற கிரிஃபித் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் மேக்சிமே ஓபர்ட்.
Cave painting here in the Maros, or at least 40,000 years old. This site is only hand stencil.
இங்கு மெரோஸ் குகையில் இருக்கின்ற ஓவியங்களுக்கு குறைந்தது 40,000 ஆண்டுகளாவது வயது இருக்கும். கை அச்சுக்களும் பெரிய உள்ளூர் மிருகங்களின் ஓவியங்களும் இங்கு காணப்படுகின்றன. இந்த மிருகங்கள் இன்று இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இல்லாமலேயே போய்விட்டன. இந்த குகைகளின் சுவர்களில் ஓவியங்களின் மீது வளர்ந்திருக்கின்ற படிமங்களின் மாதிரிகளை பரிசோதித்து பார்த்ததிலேயே இந்த ஓவியங்களின் குறைந்தபட்ச அதிகபட்ச வயதுகளை நாங்கள் கணித்திருக்கின்றோம் என்றார் கிரிஃபித் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் மேக்சிமே ஓபர்ட். இங்கிருக்கின்ற இன்னும் சில ஓவியங்களுக்கு சுமார் 27,000 ஆண்டுகள் வயது இருக்கும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். அப்படியென்றால் இந்த குகையை பயன்படுத்தியவர்கள் குறைந்தது 13,000 ஆண்டுகளுக்காவது ஓவியங்களை வரைந்து வந்திருக்கிறார்கள் என்பதை கணிக்க முடிகிறது. இந்த இந்தோனேசிய குகை ஓவியங்களைக் கொண்டு மனிதனின் மதிநுட்பம் உருவாகி வளர்ச்சி அடைய தொடங்கிய விதம் குறித்து விஞ்ஞானிகளால் ஆராய முடியும். அதாவது சிந்தனை கோட்பாடுகளை கிரகித்து புரிந்து கொள்வதற்கான ஆற்றல்தான் மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து பிரித்து காட்டுகிறது. இந்த ஆற்றல்தான் நெருப்பை பயன்படுத்தவும் சக்கரத்தை கண்டுபிடிக்கவும் இன்று நாம் பயன்படுத்துகின்ற மற்ற தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் வழிவகுத்தது. வரலாற்றில் இப்படியான ஆற்றல்கள் வெளிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களை கண்டுபிடிப்பதன் மூலமே மனித இனத்தின் வளர்ச்சி கட்டங்களையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த சுலாவேசி குகை ஓவியங்களின் வயதை கண்டுபிடித்ததன் மூலம் மனித இனத்தின் மதிநுட்ப வளர்ச்சி எப்போது எங்கே தொடங்கியது என்பது தொடர்பில் இன்று நிலவுகின்ற கருத்துக்களை மீளாய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு விஞ்ஞானிகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஸ்பெயினிலும் தெற்கு பிரான்சிலும் கண்டுபிடிக்கப்பட்ட குகை ஓவியங்களே உலகின் பழமையானவை என்று பல தசாப்தங்களாக நம்பப்பட்டு வந்தது. இதன் மூலம் இன்று நமக்கு தெரிந்த கலைகளுக்கும் அறிவியலுக்கும் காரணமான படைப்பாற்றல் ஐரோப்பாவில்தான் முதலில் தொடங்கியது என்ற வாதமும் இதுவரை இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.
BBC-யின் பல்லப் கோஷின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை பற்றி அலசும் தொடரின் 25வது பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
அழகான
திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் நகைச்சுவை எப்படி உருவாகிறது? பொதுவாகவே திரைப்படங்களில் அடிப்படை கதை எது என்று தீர்மானித்தவுடன் இயக்குனர் அந்த கதையை சுவைபட எடுத்து செல்வதற்கு தக்க சம்பவங்களை உருவாக்குகிறார். இதற்காக கதை விவாதம் டிஸ்கஷன் என்று இயக்குனர், கதாசிரியர், வசனகர்த்தா, உதவி மற்றும் இண இயக்குநர்கள் கூடி விவாதித்து கதையை பட்டை திட்டுவார்கள். இப்படித்தான் திரைக்கதை பொதுவாக உருவாகிறது. நகைச்சுவை படம் என்றால் கேட்கவே வேண்டாம். அடிப்படை கதையை தீர்மானித்த பிறகு ஒத்திகை பார்க்கும் வரை கூட நகைச்சுவை வசனங்கள் உருவாகின்றன. நடிகர்களும் கூட தன் பங்குக்கு தங்களுக்கென தனியாக காமெடி ட்ராக் எழுதுவதற்கு சிலரை வைத்து கொண்டு வசனங்களை எழுதச் சொல்வதும் உண்டு. தானும் ஒத்திகையின் பொழுதோ, படம் எடுக்கும் பொழுது அதாவது டேக்கிங் பொழுதே கூட புதிய நகைச்சுவை வசனங்களை சேர்த்துக் கொள்வது உண்டு. காதலிக்க நேரமில்லை என்ற முழுநீள நகைச்சுவை படத்தின் கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர் என்றாலும் கூட கோபு என்பவர்தான் அதில் சிரிப்பு காட்சிகளை உருவாக்கினார். கமலஹாசன் நடித்து வெற்றி பெற்ற நகைச்சுவை காட்சிகளை பெரும்பாலும் எழுதுபவர் கிரேசி மோகன் என்பவர். இவருடைய இந்த கூட்டணி பெரும் வெற்றியை ஈட்டியிருக்கிறது.
சம்பந்தன, யாரோ ஒரு பொம்பளை ஹலோ சொன்ன மாதிரி இல்ல?
யாரோ பொம்பளை தானே, உன் சம்சாரம் இல்லையா? விடு, அது சரி. என்ன மௌன, நம்ம லாஜுக்கும் வர்றதில்ல, வீட்டுக்கும் போறது இல்லையா? எங்க சுத்தி நிக்கிற?
மனசு சரியில்லைண்ணா.
ஓ, அதான் புச்சா ஒரு பட்லி சேர்த்துக்கினியா?
இல்லண்ணா, அது
எங்கிட்ட கூடாத ரீலே. ஆல் இண்டியா ரேடியோ முன்னால பட்ட பகல்ல ஒரு புதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்த நீ.
எப்படிண்ணா கரெக்டா சொல்றீங்க?
பக்கத்து புதர்ல நான் இருந்தேனே
அண்ணா.
ஒண்டியா தாண்டா இருந்தேன்.
மாலதி கொடுமை தாங்கலண்ணா. வீட்டுல ஆசையா புருஷ சமைச்சு வச்சதை தொடாம ஹோட்டல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறா. கஷ்டப்பட்டு நான் போட்ட கோலத்து மேல ஸ்கூட்டர் ஏத்தி அழிக்கிறா.
எத்தனை
அழகாக கதாசிரியர் எழுதினாலும் நடிகர்கள் அந்த வசனங்களை பேசும் விதத்தில் தான் நகைச்சுவை உருவாகிறது என்று நடிகர் பார்த்திபன் ஒரு பத்திரிகை பேட்டியில் கூறியிருக்கிறார். இவரும் வடிவேலுவும் நடித்து புகழ்பெற்ற காட்சிகளை ஏற்கனவே பார்த்தோம். அந்த காட்சிகளை எழுதியவர் பார்த்திபன் தான். அண்மை காலமாக புதிது புதிதாக பல இளைஞர்கள் தமிழ் தரையில் புகுந்து சாதித்திருக்கிறார்கள். நல்ல கனமான கதை அம்சங்கள் கொண்ட படங்களையும் தந்திருக்கிறார்கள். என்றாலும் கூட அண்மையில் வரும் பெரும்பாலான படங்கள் நகைச்சுவையை பிரதானமாக கொண்ட படங்களே. புதுமுகங்களையும் மிகச் சாதாரணமான நடிகர்களையும் வைத்து படமாக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்கள். பசங்க, மெரினா, நடுவில் பக்கத்தை காணும், சூது கவ்வும், களவாணி, காதலில் சொதப்புவது எப்படி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்று பட்டியல் நீள்கிறது. இவையெல்லாம் நகைச்சுவை படங்கள் தான். நகைச்சுவை படங்கள் எடுக்க பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் தேவையில்லை. இசை அமைப்பிலும் புதிய முகங்களை புகுத்தலாம். அடிதடி சண்டை கோஷ்டி நடனங்கள் கூட தேவையில்லை என்பதால் செலவும் குறைவு, வெற்றி பெற்றால் லாபமும் அதிகம். சொல்லப்போனால் இப்படிப்பட்ட புதுமுக இயக்குநர்கள் தங்கள் படங்களை சுமார் 15,000 ரூபாய்க்குள் குறுந்தகடாக முதலில் எடுத்து தயாரிப்பாளரிடம் காட்டி அவருடைய அங்கீகாரம் பெற்று பின்னர் விரைந்து படமும் எடுத்து முடித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்.
கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு இருக்கு.
யாருக்கு? நாலு பேருக்கு.
இவருக்கு.
நீங்க நகருங்க, நீங்க வாங்க உட்காருங்க. இங்க வந்து நெளியாதீங்க. பேர் என்ன?
சி பிரேம்குமார்.
காயம் ஒண்ணும் இல்லையே, எப்படி விழுந்தீங்க?
அது வந்து டாக்டர், நாங்க டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நானும் இவரும் ஒரே கம்பெனி தான். We are almost always busy, you know. எப்பவுமே விளையாடுறதுக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. இன்னைக்கு தான் ஒரு எக்ஸசைஸ்க்காக விளையாடலாமே போய் கிரிக்கெட் வேண்டாம். என்னாச்சுன்னா, மேட்ச் கொஞ்சம் சீரியஸ் ஆகி க்ரூஷியல் பாயிண்ட்ல என் பாலை இவன் தூக்கி அடிச்சிட்டான். அதை பிடிக்க போய் கால் ஸ்லிப் போய் கீழே விழுந்துட்டாரு.
கிரிக்கெட் ஆடி கீழே விழுந்துட்டாரு, அவ்வளவுதானே?
ஆமா சார்.
விழுந்ததுல இருந்து எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான்.
ஓ, இங்க வாங்க. கிரிக்கெட் விளையாண்டிங்க, இவர் அடித்தார், பாலு மேலே போச்சு, இவர் பிடிக்க போனார், போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். இங்கே அடிபட்டிருக்கும், இங்கே தான் மிடில் ஆப்லங்கேட்டாக இருக்கு.
கரெக்ட்,
இங்கே அடிபட்ட ஷாக்கில் டெம்பரரி மெமரி லாஸ் வரும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும்.
இதே தான் டாக்டர் அவனும் சொல்கிறான்.
அது மட்டுமின்றி தமிழில் பிளாக் காமெடி, டார்க் காமெடி என்ற உத்திகளையும் பயன்படுத்தி நல்ல படங்களை தந்திருக்கிறார்கள் அண்மையில் சில இயக்குநர்கள். பிளாக் காமெடி என்றால் என்ன? கொலை கொள்ளை போன்ற கனமான விஷயங்களை நகைச்சுவையாக காட்டும் படங்கள். ஆங்கில படங்களில் பலவற்றை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். தமிழில் சூதுக்கப்பும், மூடர் கூடம், நேரம் போன்ற அண்மை படங்கள் உதாரணமாக சொல்லலாம். சூதுக்கப்பும் படம் ஆள்கடத்தலை நகைச்சுவையாக சொல்லுகிறது.
இந்த அஞ்சு விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் ரூல், முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்கூடாது, நோ பவர் ஹவுஸ். பெரியாளுங்க பசங்க கடத்தினா ஆபத்து பல மடங்கு அதிகம், நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். செகண்ட் ரூல், கொள்வேன்னு மிரட்டக்கூடாது, நோ அன்வான்ட் ஸ்கேன். ஏன்னா காலங்காலமாக மக்கள் படம் பார்த்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க தேவையில்லாமல் கொள்வேன்னு சொல்லி மிரட்டி பதட்டப்பட வைக்கக்கூடாது. தேர்ட் ரூல், அவங்களால என்ன முடியுமோ அதை தெளிவாக கெஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும், நம்ம அதுக்கு மேலே கேட்டால் அவங்க போலீஸ் போவாங்க, நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அண்ட் நாலாவது ரூல், எக்காரணம் கொண்டும் ஆயுதம் ஏந்தக்கூடாது, நோ வெப்பன்ஸ். ஏன்னா எந்த ஆயுதம் ஏந்திரமோ அதாலே நமக்கு சாவுன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ் சொல்லுது. அண்ட் தென் ஃபிஃப்த், இதாக ரொம்ப முக்கியமானது, ஒருவேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாமல் பின்வாங்கிடணும், வீரம் அறவே கூடாது.
பாஸ், கிட்னாப்பிங் ஸ்பெல்லிங்கே தப்பு பாஸ்.
உனக்கு புரியல,
அவரே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு.
நோ, ஐ கம்ப்ளீட். இந்த அஞ்சு ரூல்ஸ் எல்லாம் பொருந்தும், இதுக்கு மேல கத்துக்கிறது வேற ஒண்ணும் இல்லை.
பாஸ், அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ பாஸ்.
டேய், பல்ல உடைச்சிடும், ஓடா. டேய்,
ஹலோ. நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு டீம், இல்லைனா.
இதில் வரும் கானா பாட்டும் அது படமாக்கப்பட்ட விதமும் கூட புதுமையாக நகைச்சுவையாக ரசிகர்களை கவர்ந்தன.
காசு பண்ணா கெட்டு மணி மணி, காசு பண்ணா கெட்டு மணி மணி, காசு பண்ணும் கெட்டு மணி மணி, காசு பண்ணா கெட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன். காசு பண்ணா தொட்டு மணி மணி, காசு பண்ணா தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சத நார வாயம் துண்ணுற, கணக்கு போட தெரியாதவன் காச வாரி அரைக்கிறேன். போட்டு வேண்டா மேடையில கால மேல, குரங்கு சட்ட மாட்டு சின்ன சந்தன மால. காசு பண்ணா கொட்டு மணி மணி, கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது, நாயத்த காசு கூட லொல்லு லொல்லு குறைக்குது. காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு குரங்கு சட்ட மாட்டு சின்ன சந்தன மால.
இம்மாதிரியான புது இயக்குநர்களின் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்றவர்கள் இன்று புகழ்பெற்று விளங்கும் நடிகர்களாக ஆகிவிட்டார்கள் என்பது உண்மையே. மக்கள் நகைச்சுவை படங்களை ரசிக்கிறார்கள், பெரும்பாலான நகைச்சுவை படங்கள் வெற்றி பெறுகின்றன. தமிழ் படங்களைப் போல நகைச்சுவையில் பலவிதமான பாணிகளை காட்டிய படங்கள் உலகிலேயே இல்லை என்று சொல்லலாம். அன்றாட வாழ்வின் அல்லல்களை துயரங்களை மறக்க இந்த நகைச்சுவை படங்கள் மக்களுக்கு உதவுகின்றன. சிரித்து வாழ வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்ட படங்கள் இவை. நகைச்சுவைக்கு என்றுமே இடம் உண்டு, ஏனென்றால் உயிரினங்களில் மனிதன் மட்டுமே நகைக்க முடியும், சிரிக்க முடியும். நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை பற்றி அலசும் தொடரின் 25வது நிறைவு பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
அழகான ஜெதையோடு வந்தானையா, பாடுவாடி பாடுவாடி, நல்ல அழகான ஜெதையோடு வந்தானையா.
நேயர்களே, நாகரிக கோமாளிகள் தொடர் 25 பகுதிகளோடு இன்றோடு நிறைவடைகிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொடரின் அனைத்து பகுதிகளையும் நீங்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம், தரவிறக்கமும் செய்யலாம். தொடரை கேளுங்கள், அது குறித்து உங்கள் கருத்துக்களை தமிழோசைக்கு எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.